9:11. நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற விலைக்கு வாங்கிக் கொண்டான். 9:11 தெளிவா படிச்சு. நிச்சயமாக என்பதன்றைய பொருள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல், துளியளவும் இடமில்லாமல், இது நம்பிக்கை. யார் மீது? அகிலங்களையெல்லாம் படைத்து அதுல மனிதர்களை முதன்மையானவர்களாகவும் மேலானவர்களாகவும் அழகான படைப்பாகவும் எல்லா படைப்புகளையும் மிஞ்சக்கூடிய தகுதியுடைய ஒரு படைப்பாக மனித இனத்தை அவன் அமைத்தான். அந்த அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் உயிர்களை பொருள்களை நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற விலைக்கு வாங்கிக் கொண்டான். சொர்க்க வாழ்க்கைக்காக வாங்கிக் கொண்டேன். இந்த சொர்க்க வாழ்க்கை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல கவலையும் பயமும் யாருக்கு நீக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு அது சொர்க்க வாழ்க்கை. சிந்திச்சு உணரும் பொழுது அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஒவ்வொருவருக்குமே மனசுல உங்களுடைய கேடுகளை உணரக்கூடிய சக்தியை வச்சிருக்கலாம். உங்களுடைய தகுதிகளை நீங்க நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய உள்ளம் அமைஞ்சிருக்குது, உங்களுடைய மனசு அமைஞ்சிருக்குது. அந்த தகுதி ஒருத்தருக்கு நான் எல்லா சக்தியும் பெற்றவங்கிற எண்ணம் இருக்குது, இன்னொருத்தருக்கு எனக்கு எதுவுமே இல்லாம இப்படி இருக்கிறதையா நிக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இந்த ரெண்டுல உங்களை மாற்றி மாற்றி சோதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு பெரும் துயரத்தை கொண்டு வந்து உயிர் பழி போயிருமோ என்று பயம் இருக்கும் பொழுது, கவலை என்ற உச்சகட்டமாக பயம் இருக்கும் பொழுது, நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். அதை மாற்றி அமைக்கும் பொழுது அவனை மறந்துவிட்டு உங்களை அதிகமாக நீங்கள் நினைக்கிறீங்க. எப்ப நான் சுகமா இருக்கணும் அப்போ இறைவனை மறந்துட்டேன்னு அர்த்தம். அமைதியை மேற்கொள்ளுங்க நன்றி உணர்வோடு. நன்றி உணர்வு இருந்தால் மட்டும்தான் அமைதி இருக்கும் மனசில். அந்த நன்றி கடன் இல்லைன்னு சொன்னா சந்தோஷம் இருக்கும், அப்ப இல்லைன்னு சொன்னா துக்கம் இருக்கும். வாழ வச்சதுக்கு சந்தோஷம், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை இறக்கும் பொழுது இறைவன் தவற செஞ்சிட்டான், எனக்கு இறைவன் தவறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டான், என்னை விட்டு இழப்பை கொண்டு வந்துட்டான் என்கிட்ட. சந்தோஷமா இருக்கும்போது எல்லாமே எனக்குரியது, நீங்கள் ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது அது இறைவன் தேர்ந்து எனக்காக வந்துருச்சு, அவன் என்னை கைவிட்டுட்டான், அவன் எனக்கு துக்கத்தை கொடுத்தான். இல்லை, ரெண்டுமே உங்க கையால நீங்க சம்பாதிச்சதுதான். ஒன்னு என்னுடைய ஆற்றலை கொண்டு உங்க கைகளை உபயோகப்படுத்தி நீங்க சம்பாதிச்சது, அதை நீங்க மறந்தீங்க. உங்க கையால நீங்க சம்பாதிச்சதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனுடைய உச்சகாலத்தில் இருக்கும் பொழுது அதே கைகளால் தான் உங்களுடைய துன்பத்தை நீங்கள் விலக்கி வாங்குவீங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, யார் ஏற்படுத்துறது? நீங்க கார் விட்டு பழகும் பொழுது ஆக்சிடென்ட் கிடையாது, பயபக்தி வந்தது. பழகினதுக்கு அப்புறமா ஆக்சிடென்ட் பண்றீங்க, ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியும். இப்ப அங்க விபத்து ஏற்படும் பொழுது யாரால் ஏற்பட்டது? உங்க கையால் ஏற்பட்டது. அவன் விதிச்சதுதான், யாரால் ஏற்பட்டது? என்ன விதிச்சிருக்கிறான்னு சொன்னா, நீங்க வரம்பு மீறி போகும் பொழுது உங்களை நான் கைவிட்டுடுவேன். அந்த நேரத்துக்கு பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சமயங்கள்ல கண்ணிமிக்கிற நேரத்துல பெரும் அபாயங்கள்ல இருந்து ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். அங்க உங்களுடைய கை கால்கள் இயங்கவில்லை, நான் அங்க இயங்கினேன் உங்களுக்காக வேண்டி. அந்த ஆக்சிடென்ட் நான் தவிர்த்தேன் உங்களுக்காக. ஒரு செகண்ட் என் இறைவன் பாதுகாத்தான்னு சொல்லுவீங்க, அடுத்த செகண்டு நான் என் சாதுரியத்தின் காரணமாக வண்டியை திறமையாக ஓட்டி சமாளிச்சேன்னு சொல்லி உங்களுக்கான இன்னொரு வேதனை இன்னொரு சமயம் காத்து. இப்படி பல பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழ்றதாக எண்ணிக்கொண்டிருக்கிற நிலையில் ஒரு பெரும் துன்பத்தை கொண்டு வந்து பிறகு அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி நீங்கள் அவன் அழிச்சின் காரணமாக ஒரு செகண்டு கண்டிமைக்கும் நேரத்தில் அது நினைச்சது காரணமாக சுத்தமாக அவங்களுடைய அறிவையெல்லாம் இழந்து என் போச்சிய உயிர்னு நினைக்கிறீங்க. உயிர் போச்சுன்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் உங்களுடைய உயிரை அவன் கைப்பற்றலாம். நினைக்கிறீங்களா இல்லையா? உயிரை போயிருந்த இருப்போம் நினைக்கிறோமா இல்லையா? அந்த நேரத்தில் காப்பாற்றப்பட்ட சூழ்நிலை இருக்கா இல்லையா? அப்போ உயிர் யார் கையில் இருக்கு? போ அந்த இடத்த யார் நினைச்சுங்க? உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான் நம்பிக்கையாளர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கி கொண்டான். இப்போ உங்களை காப்பாற்றினது யார் இருப்போம்? உங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக முடிஞ்சு போச்சுப்போம், நேர் வந்துட்டு இருக்கிறது, தப்பிக்க வழி இல்லை. அந்த இடத்துக்கு தப்பிச்சிருக்கிறோம் பல சந்தர்ப்பங்களில். ஆமாம் தானே? அந்த நேரத்தில் காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால் உங்களுடைய உயிர் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இப்போ உங்க கையில் உயிர் இல்லை, காப்பாற்றுறதுக்கு யாரையும் அடைக்க முடியாது உங்களால் போச்சு. ஆனாலும் இறைவனின் கூப்பி இப்போ யார் கையில் இந்த உயிர் கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி இந்த பொருள்கள் மாற்றப்பட்டு எதிரெதிரே வரக்கூடிய இந்த வாகனங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் எப்படி தவிர்க்கப்பட்டு கடைசியில் வந்து பார்க்கும்போது நான் தப்பிச்சுட்டேனான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களுக்காக இறைவன் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் இது பார்க்காதவங்க யார் இருக்க முடியாது இல்லையா? இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய உயிர்களை ஒப்படைத்தேன்னு சொல்லுங்கள். அந்த நேரம் வந்தால் தான் உயிர் போச்சு எனக்கு, இப்போ இறைவனு கூப்பிட்டீங்க. உண்மைதானே? புரியுதா சொல்றது? உயிர் போச்சுன்னு சொல்லிட்டு பிறகு இறைவனை கூப்பிட்டீங்க. அப்ப உயிர் யார்கிட்ட போச்சு? இறைவன் அல்லாஹ்விடம் சென்று விட்டது. உங்களுடைய பொருள்கள்லாம் யார்கிட்ட போச்சு? எவ்வளவு நீங்க சேர்த்துருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு செகண்ட்ல போக போகுது. இப்போ அந்த பொருள்களும் போச்சு, உயிர் போச்சு மட்டும் தான் நினைச்சீங்க. அந்த நேரத்தில் நீங்க பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா, உயிர் முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? உங்களுடைய கணவன் இருக்கக்கூடிய நீங்க மனைவி மக்களை பற்றி நினைச்சீங்களா, உயிரை மட்டும் நினைச்சீங்களா? எப்படி இதோட சேர்த்தீங்க? இவ்வளவு பேர் நினைக்கல. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்களே போச்சே, பிள்ளைங்க போச்சே, பிள்ளைங்க எதுவும் நினைக்கலையே. பொருள்கள்லாம் எவ்வளோ இருக்குது, எங்கே போகாமல் ஏது போகணும்னு நினைக்கலையே. இப்போ எங்கே போச்சு எல்லாமே அந்த செகண்டில்? உயிர் போச்சு சொல்லும்போது உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய அவ்வளவுமே யார்கிட்ட போயிடுச்சு? இப்போ நீங்கள் இறைவன் ஒருவன் மட்டும் நினைச்சிங்க இல்லையா? இந்த இறை உணர்வை இப்போ நீங்கள் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது விலைக்கு வாங்கி கொண்டான். உங்களை முடிச்சும் இருக்கலாம், இருந்தாலும் இன்னும் உங்களுடைய சிந்திச்சு உணரக்கூடிய தன்மைகள் இருப்பதன் காரணமாக இன்னொரு வார்த்தையை கொடுக்கலாம், உங்களை அந்த பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றி. இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. இப்ப உயிர் உங்க கையில் இருக்கா இல்லையா? இப்போ உங்க உயிரும் உங்க பொருள்களும் உங்க உறவுகளும் உங்க கையில் இருக்குதா இல்ல அல்லாட்டு இருக்குதா? ஆனா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பெரிய கவலை துன்பம்னா எதை காட்டுது? ஏன் கையில் இருக்குது எல்லாம். ஆமா இல்லையா? இந்த தரத்தனம் பிடிச்சு சைத்தானுடைய அந்த நினைப்பு மாறி உள்ள தூய்மையடையணும். இந்த நிமிஷத்திலேருந்து எந்த உயிர் என் கையில் இல்லை, அவ்வளவுதான். பொருள்கள் மக்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு, அவங்கவுங்களுக்கு, அவங்க எதை ஒன்று தெளிவாக இன்னும் உறுதியாகவே நீங்க மனசுல உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்குங்க. உயிர் மட்டும்தான், மற்றபடி என்னுடைய பொருளோ, என்னுடைய உறவுகள், கிட்ட நெருக்கமான உறவுகளோ, தூரமான நெருக்கங்களோ, என்னுடைய பொருள்கள், எவ்வளோ பெரிய ஆஸ்தி சொத்துக்கள் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் எந்த நினைப்பும் இருக்காது, உயிர் மட்டும்தான். அந்த உயிர் உங்களிடம் இல்லை. உங்களுக்கு தெரியத்துக்காக வேண்டிய உங்களுடைய பொருள்களையும் விலைக்கு வாங்கி கொண்டேன். எதுக்காக? என்னுடைய வியாபாரம் என்ன? உங்களுக்கு நான் சொர்க்கத்தையே தரும். நான் சொர்க்க வாழ்க்கையை நான் உருவாக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பொருளை கொண்டு பொருள்கள்லாம் உயிருக்கு அப்பால, உயிரே அவன் கையில் கிடையாது. அந்த உயிர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது, கவலையும் பயமும். தெரியுமா? தெரியும், புரியுதா? கவலையும் பயமும் அந்த உயிர் உங்கள்கிட்ட கிடையாதுங்கிறது. அந்த உயிரே இல்லைங்கும் போது மற்ற பற்றி உங்களுக்கு எந்த எண்ணமும் வராது. கடைசியில் உயிர் பிரியும் போது என் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் என் பிள்ளைய பார்க்கணும், என் பொருள், என்னுடைய பொருள்கள் என்ன இருக்குது, கை கையெழுத்து போட்டுறேன், என் உயிர் என்ன எழுதுன்னு, யாருக்கு அதை கையெழுத்து போட்டுறேன், எல்லாம் இருக்கும். ஆனால் உயிர் போகும்போது தனக்கும் அல்லாவுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு உறவத்தில் எல்லாம் மறைஞ்சு போகும். உயிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய பொருள்கள் உறவுகள் ஒரு காலம் இதுக்கு நிகராக இல்லை. இப்ப அதான் சொல்றான், உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் சுவனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கிக் கொண்டேன். ஆரம்ப காலங்கள்லேருந்தே அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கிறான். ஆரம்ப காலங்கள்லேருந்தே உங்க உயிரை பற்றி கவலைப்படக்கூடிய ரெண்டு அம்சங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஒன்று உங்களுடைய நோய், இன்னொன்று உங்களுடைய பொருள்கள். வியாபாரம் வறுமை வந்துடுமோன்னு பயப்படுற வியாபாரம், நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் உங்களை பிடிக்கிறான். நீங்கள் திரும்பி வரும் பொருட்டு ஒரு பாயிண்ட்ல நோய் ஆரம்பிக்குது. இவ்வளவு உயிர் பாக்கி இருக்கு, கையளவு உயிர் பாக்கி இருக்குது. ஒரு சின்ன லெவல்ல அந்த உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு நோயுடைய தன்மை உருவாகும். இந்த நோயுடைய தன்மை அதிகமாகும் போது கையளவு கொள்ளளவு இருந்த அந்த உயிரானது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. சிறுக சிறுக உங்களுடைய நோய் ஆரம்பிச்சு நல்ல உயிரோட்டம் நிறைய இருக்கக்கூடிய நிலையிலேருந்து படிப்படியாக அந்த உயிரோட்டம் குறைஞ்சி அது ஒரு பாயிண்ட் தொண்டை குழிக்கு வரக்கூடிய நிலைமை வந்தால் தான் நீங்கள் இன்பம் திரும்புகிறீர்களா? இது அந்த நிலைக்கு போக போகன்னு தெரியாது உங்களுக்கு. நோயை கொண்டு பிடித்தேன், உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நோயை கொண்டு பிடித்தேன். வறுமையை கொண்டும் உங்களை பிடித்தோம். உங்களுடைய பொருள்களை நீங்க ஈட்டல. படிப்படியா அவங்க கண்ணு முன்னாடியே உங்களுடைய வியாபாரம் சுருங்கிட்டு பாரு. முதல்ல பெருக செஞ்சது யாரு? உங்களுடைய அறிவுன்னு சொன்னா இப்ப சுருங்கிட்டு வர்றது யாரால? உங்களுடைய அதே அறிவு தானே. இந்த அறிவு பொய்யானது. இதை கொண்டு ஒரு சோதனைக்காகவே நாம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில் அமைக்கப்பட்டவங்கிறத ஏன் நாம் விளங்கல? இன்னைக்கு கூட நான் தான் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் தான் என்னுடைய வியாபாரத்தை பெருகிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய புத்திசாலித்தனம் நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் எப்படி ஏற்படுதோ அதே மாதிரி இந்த பொருளாதாரத்துக்கும் ஒரு ஆக்சிடென்ட் வரும் வராதா? ஒரே நாள் அந்த வியாபாரம் பொடிப்படியா நொறுங்கி தரமட்டம் ஆகிறத பார்த்தது இல்லை? படிப்படியா அவங்க கண்ணு முன்னாடியே குறைச்சிட்டு வரது பாக்குறீங்க. இப்ப மனசோட வியாதி ஒரு பெரும் ஆக்சிடென்ட் ஒரு செகண்ட் உயிர் போது இறைவனுடைய ஆற்றலை கொண்டு படிப்படியாக நோயை அதிகமாக்கி உங்களுடைய நோய் உங்களுடைய உயிர்த்தன்மையை குறைச்சிட்டு வந்து கடைசி உயிர் பறிபோகிறதும் இருக்கு. நான் தான் வாழ்றேன் அப்படிங்கிறது உண்மையானா இன்னைக்கு உறுதி சொல்ல முடியுமா? நான் என்னென்னைக்கு அப்படி வாழ்ந்துருவேன்னு ஏன் சொல்ல வேண்டியது தானே? எனக்கு எந்த காலத்திலையும் என்னுடைய வியாபாரமோ என்னுடைய பொருளாதாரமோ என்னுடைய சுகாதாரமோ குறையாதுன்னு எழுத சொல்ல முடியுமா? முடியாது. எப்படி நீங்க உங்களுடைய அறிவை நம்புறீங்க? நான் வாழ்றேன்னு எதை கொண்டு சொன்னீங்க? நிச்சயமாக நாம் மனிதர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் பிடித்தோம். அவர்கள் திரும்பி வரும் பொருட்டு திரும்பி வரக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு நெருக்கமாகவே இருக்கு. தொலைவில் பார்க்காது, கிட்ட. உங்களுடைய உயிரும் பொருளும் நீங்கள் பிறந்த நாளிலிருந்து யாரிடம் இருக்கிறதுங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய உயிரும் அவர்களுடைய பொருள்களும் யாரும் இருக்கின்றன தெரிஞ்சுக்கணும். தெரியணுமா கூடாதா? விளங்கணும். நம்பிக்கையாளர்களாக இருந்தால் என்னுடைய உயிரும் என்னுடைய பொருளும் என்னிடம் இல்லை என்பதை இன்று நீங்க உறுதியாகவே நம்பிக்கை கொள்ளுங்க, உறுதியாகவே ஆதரவும் கொள்ளுங்க. நிச்சயமா இறைவனுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிறத அறிந்து கொண்டேன். சரியா? இனி நமக்கு ஒரு காலம் எந்த குறையும் கிடையாது. இதில் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன்னு கேளுங்க. இப்ப இந்த வசனம் 9:111, நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கிக் கொண்டான். உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அவன் விதிச்சிருக்கக்கூடிய அந்த நேரம் முடிகிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம. குறை வந்து பொருள் இல்லையா உயிர் இல்லையா? உயிர் அந்த உயிரை பாதிக்கிறது அது கவலையும் பயமும் தானே. இந்த குறை இல்லாமல் இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை என்ன? உயிருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. கவலையும் பயமும் உயிரை போக்கிவிடும். நோயை சின்னதுலேருந்து பெருசாக ஆரம்பித்து உயிரை பாதிக்குது. அதே மாதிரி உங்களுடைய கவலையும் சின்னதாக ஆரம்பிச்சு பயங்கர அளவுக்கு வந்து பிறகு அதிர்ச்சியான அந்த முடிவுக்கு வருது, உச்சகட்ட முடிவு. கவலையும் பயமும் நீக்கப்படணும்னு சொன்னா அவ்வளவு பெரிய பேராற்றல் உங்களுடைய உள்ளத்துல இறைவன் அமைக்கிறான், உங்களுடைய பாதையை சீரமைக்கிறான். கவலையும் பயமும் இல்லாத நிலையில உலகத்துடைய அடிப்படைகள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உயிர் உங்க கையில் கிடையாது, அதனால கவலையும் பயமும் கிடையாது. இப்போ அந்த உயிரை என்கிட்ட திருப்பி என் பொறுப்பில் விட்டக்கூடாதுங்கிறது தான் பயப்படுறான். நான் எப்போ நான் வாழ்றேன்னு என்ன வருதோ அந்த உயிரை நான் எனக்கு எடுத்துக்கொண்டேன், என்னுடைய பாதுகாப்பு எடுத்துக்கிட்டேன், என் பாதுகாப்பில் அந்த உயிரை கொண்டு வந்துட்டேன், இப்படி என்னை விட்டக்கூடாதேன்னு நான் இப்போ பயப்படுறேன், என்னுடைய இறைவனுக்கு பயப்படுறேன். என் உயிரை என் கையில் கொடுத்து நீ பார்த்துக்க அப்படின்னு எனக்கு கைவிட்டக்கூடாது, இப்போ நான் பயப்படுறேன். என் உயிர் என் கையில் தான் இருக்குது, நான் தான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற காலமெல்லாம் கவலையும் பயமும் உண்டு. உங்களுடைய கவலையும் பயத்தையும் உங்களுடைய ஆற்றாமை, அறிவின் ஆற்றாமை, அறிவின் போதாத்தனம், அறிவினுடைய செத்த பிணம் போன்ற பலவீனம், இதை நம்ப வேண்டாம். என்ன நம்பும் பொழுது அந்த உயிரையும் பொருள்களையும் பாதுகாக்கிறதுக்கு அந்த நல்லறிவை நான் புகற்றுறேன். ஒவ்வொரு விஷயத்திலேருந்தும் நல்லது கெட்டது இருக்குது, கெட்டதை நீக்கிக்கிட்டு நல்லது மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பை நான் உங்களுக்கு ஏற்கனவே அமைச்சிருக்கிறேன். பணம் இருக்குது, நல்லா இனிக்குது, ஒரு பணம் பிடிக்குது, இந்த ரெண்டில் நல்லது எது கெட்டது எது? இனிக்கிற பணம் நல்லது, பிடிக்கிற பணம் கெட்டது. அப்போது அந்த இனிக்கிற பழம் நல்லதுன்னு சொன்னால் இந்த நல்லதுலையும் குறை இருக்கலாம்னு நம்பணும், இருக்குது, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அவ்வளவு ஸ்வீட்டாக அவ்வளவு அழகாக இருக்குது இந்த பழம், அவ்வளவுமே சக்தி நல்லதுன்னு சொன்னால் இந்த பழம் கடிவாக வெளியேறும் வெளியேறாதோ? ஏன் நல்லது தானே, அது எப்படி கழிவு வந்தது? இந்த குடலுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறேன், அதை நல்லதை மட்டும் கிரகிக்கணும், கெட்டதை விட்டுணும். அந்த பழத்துக்குரிய உயிரை மட்டும் கிரகிங்க, பொருளை விட்டுருங்க. இப்போ என் உடம்பு முக்கியமா என் உயிர் முக்கியமா? நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம்? இப்போ பொதுவாக உடல் பயிற்சி, தேக பயிற்சி, தேகாபியாசம் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோமா இல்லையா? உடலுக்கு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும். இவங்க அவ்வளோ பேருமே அறிவில்லாத மக்களாக இருக்கிறது தான். உயிரை பாதுகாக்கணுமா உடலை பாதுகாக்கணுமான்னு கேட்டால் உடலை பாதுகாத்துட்டு இருக்கணும். அந்த உடலை பாதுகாக்கும் பொழுது இவங்க செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி காரணமாக மூச்சு அரைக்குமா அரைக்காதா, மார்பு படபட பரமாறாதா, கைகாலெலாம் முறுக்கமாக முறுக்காதா, அதுதானே உடலில் வந்து தெம்பாக இருக்கிறேன், உடல் திறனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தசைகள்லாம் வந்து இறுக்கமாக இருக்கிறது தானே இவங்க சக்திங்கிறாங்க. உடம்பு செத்தப்பதம் இறுக்கமாக இருக்குமா அல்லது உயிரோடு இறுக்கமாக இருக்குமா? செத்த பிறகு உடல் இறுக்கமாகும். இப்போ பகுதி பகுதியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த உறுப்புகள்லாம் அந்த பகுதியான தசைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்குது, அது இறுக்கமாகிட்டு இருக்குது, அங்கே உயிரோட்டம் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் இதை வந்து அவங்க வந்து சிக்ஸ் பேக்கு, உடம்பு வந்து திடனாக இருக்குது, திறனாக இருக்குது, இந்த மாதிரி சைத்தான்கள் அடையுது. உங்களுடைய உயிருக்கு மனசுக்கு தெம்பாக இருக்கணுமா அல்லது உடல் தெம்பாக இருக்கணும்னு கேட்டால் உயிர் தெம்பாக இருக்கணும். உயிருக்கு தெம்பு வேணும்னு சொன்னால் அங்கே மனசுடைய உறுதியாக உயிருடைய உறுதியாக உயிரை பாதுகாக்கிறது எது? மனசு. மனசில் நம்பிக்கையும் தெம்பும் இருந்துச்சு சொன்னால் உயிர் நாங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கோம். எப்போ மனசில் உள்ள தெம்பும் நம்பிக்கையும் போச்சோ அவன் மனசை விட்டுட்டான், இதை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் செத்தே போவாங்கிறது. இந்த உயிர் உங்களுக்கு ஒரு பொருள் வடிவமாக இருக்கும் மனசுக்கு கம்பேர் பண்ணும்போது. உடலுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது உயிர் மறைவான, அந்த உயிரை பாதுகாக்கக்கூடியது மனசு. இப்போ உயிர் வந்து கீழான லெவல், மனசு மேலானது. நம்பிக்கை உயிர் சம்பந்தப்பட்டதா மனசு சம்பந்தப்பட்டதா? நம்பிக்கை உயிரை பாதுகாக்குது, அந்த நம்பிக்கை மனம் சம்பந்தப்பட்டது. இது சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்ப நீங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு எதை நோக்கணும்? நீங்க மனசையா உயிரையா? மனசு. அந்த மனசுல தான் நல்லது எது, கழிவுகள் எது, இந்த திறன் வரும். இந்த திறனை உங்க குடலுக்கு அமைச்சிருக்கேன். ஒரு உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுல உயிர் சக்தியை மட்டும் கிரகிச்சு மற்றதெல்லாம் கழிவாக்கணும். அதில் உள்ள மறைவான சக்தியை மட்டும் எடுங்க, மற்றது கழிவாக்கணும். ஒரு டைம்ல தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் உயிர் மட்டும்தான் எடுக்கணுமே தவிர தண்ணியும் எடுக்கக்கூடாது. தண்ணி நீங்க யூரினா போயிடணும். ஒரு தவளை நீங்க உணவு சாப்பிட்டாலும் சரி, அதோட உயிர் தான் அது கிரகிக்கணும் தவிர அந்த உணவை கிரகிக்கக்கூடாது. அந்த உயிர் உங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை அது கொண்டுள்ள. இந்த உணவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பருக்கையா செதுக்கி உங்களுடைய தோல், உங்களுடைய எலும்புலாம் உருவாகல. புரியுதா சொல்றது? அப்படி உருவாகல. மாறாக உங்களுடைய மனம் நல்லது கெட்டதை எப்ப நம்ம பிரிச்சு பார்க்கிறோமோ அப்பவே குடல் உறுப்புகள் அவ்வளவுக்கும் அந்த சக்தி, அந்த தகுதி உயர்த்தப்படும். உங்களுடைய மனசை கொண்டு தானே நீங்க இங்க வந்தீங்க. உங்க மனசு ஏற்கனவே இங்க வந்துருச்சு, உங்களுடைய உடம்பு ஃபாலோ பண்ணி வந்தது. இங்கேயும் சரி, நீங்க நல்லதை விரும்புறீங்க, நல்லது மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கெட்டது நீக்கப்பட்டு இருக்குது. இது மனசு கிரகிக்குதா அல்லது வார்த்தைகள் போய் உள்ள கொடுத்ததா? வார்த்தைகள்லாம் மறந்து போயிடும். மனசுல நமக்கு சத்தியம் விளங்க ஆரம்பிக்குது. அதாவது நல்ல உயிரோட்டம் அங்க உருவாக ஆரம்பிக்கும். நல்ல மனசின் காரணமாக உயிரோட்டம் நன்மையானதாக மாறுது. இந்த உயிரோட்டம் உடம்பு பூராவும் பரவும். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செல் அணுக்களையும் பரவும். அப்படி பரவும் பொழுது அதற்கு நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு வரும். இப்ப எந்த விஷத்தன்மை உடல்ல சேருமா? நீங்க சுவாசிக்கிறத கொண்டும், நீர் ஆகாரத்தை நீங்க மேற்கொள்றத கொண்டும், அல்லது உணவை நீங்க உட்கொள்றத கொண்டும் அதில் உள்ள தீமைகள் நீக்கப்படுமா? நீக்கப்படாத. இப்போ இதுக்கு இந்த உயிரோட்டம் அதுக்கு அந்த சக்தி வேணுமா இல்லையா? அது கற்பிக்கிறது மனசுலேருந்து கற்பிக்கப்படுது. மனசுல எந்த அளவுக்கு நாம சத்தியத்தை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு நன்மை தீமையை பிரித்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த உயிர்த்தன்மை அங்கேருந்து உருவாக ஆரம்பிக்குது. செத்து கிடக்கிறவனுக்கும் படைச்சது நம்பிக்கை ஆரம்பிச்சிடும் போது புயல் புது உயிர்த்தன்மை. இப்பவும் பழைய உயிரில் இருக்கக்கூடாது, புதிய உயிரோட்டத்தோடு இருக்கணும்னு சொன்னால் அந்த உயிருக்கு உரிய அந்த ஒரு பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். சிந்திச்சு செயல்படுங்க. எதையுமே பார்த்துட்டு உருவத்தன்மை நடிப்பில் பார்த்துட்டு அதுக்கு உயிருக்கு வேல்யூ இல்லாமல் அந்த உயிரை படைக்கக்கூடிய மனசுக்கு எந்த விதமான ஒரு தன்மையும் ஒரு சத்தியத்தையும் கொண்டு மரியாதை கொடுக்காம இது ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பார்த்து பிறகு நீங்கள் பொருளை பாருங்க. திருமணம் நடக்க போது கணவன் மனைவியை பார்க்குறாங்க, தேடுறாங்க. பெண்ணுக்கு ஆணுக்கு வரன் தேடுறாங்க. அங்கே உருவத்தை பார்க்குறாங்களா உள்ளத்தை பார்க்குறாங்களா? அதனால தான் எல்லாம் கெட்டு குட்டி சேர்ப்போம். ஆனால் ரெண்டு பேரும் மருத்துவத்தை விரும்புகிறாங்க, அவங்க உள்ளத்தை பார்க்கலாம் உள்ளத்தை பார்க்குறாங்களா? முதல்ல உருவத்தை தான் பார்க்குறாங்க, ஆனால் கொஞ்சம் பழகிறது காரணமாக உள்ளம் தெரியுது. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு நான் நல்லவனா இருந்தால் தேவை பார்க்க முடியாது. இது வயசு முக்கியம் கிடையாது, எந்த அடிப்படையை கொண்டு வளர்த்தமோ அது முக்கியம். நீங்கள் பார்க்கறது பொருளை பார்ப்பீங்க. எப்படி இது நல்ல பெண்ணு இது நல்ல பையன் சொன்னீங்க? அது ஒரு கூட்டமா போயா? யாரு அப்பா அம்மாவும் ஓரளவுக்கு மனசுல வந்து நான் பிள்ளைக்கு நல்லபடியாக பார்க்கணும் இருக்குது. மற்ற பேருக்கு என்ன அவசியம்? பொண்ணு நல்லா இருக்கிறீங்க மற்ற பேர்ட்டு கேட்பீங்க, ஆண் நல்லா இருக்கிறாங்க மற்ற பேர்ட்டு கேட்பீங்க. அது உங்களுக்கு அறிவிக்கிற இறைவனை விட்டுட்டீங்க. நல்லறிவு ஆரம்பம் முதலாக நாம இந்த நன்றியை கொண்டு வாழணும். உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, கூட்டு சேர்றீங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்போம். நீ எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உன்னுடைய உதவியை நான் நாடுறதுக்கும், உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்னுடைய உதவியை நீ பெற்றுக்கொள்றதுக்கும் நம்ம கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம். ரெண்டு பேருமே பயபக்தியோடு ஆரம்பிக்கிறீங்க. என்ன பயம்? நல்லபடியாக வரணுமே அப்படிங்கிற பயம். எல்லா முழுதலையும் போட்டாச்சு, இனிமேல் நமக்கு இறைவன் கொடுத்தா தான் உண்டுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அந்த நேரத்தில்? அதனால தான் உங்களுடைய வியாபாரம் ஆரம்பிக்கும். முதல் கஸ்டமர் வந்து ரெண்டாவது மூணாவதுன்னு அடுத்தடுத்து வந்து நமக்கு ஒரு வியாபாரம் சூடு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே உணர்ச்சிகள் பெருக ஆரம்பிக்குன்னு அர்த்தம், சைத்தானுடைய வெப்பத்தன்மை ஆரம்பிக்குன்னு அர்த்தம், சூடு பிடிக்குது. அந்த வார்த்தை வரும்பொழுதே நீ கேட்டுட்டீங்க. குளிர்ச்சியில் வாழ்க்கை இருக்குதா நெருப்பில் வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் குளிர்ச்சியில் வாழ்க்கை இருக்குது, நெருப்பில் வாழ்க்கை இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு வெளியில் வருதோ, அது உள்ளத்தில் எந்த அளவுக்கு தூய்மை இருக்குதோ அதை கொண்டு வந்த அழகான வார்த்தையாக இருக்கும், எந்த அளவுக்கு அசுத்தம் இருக்குதோ அதை கொண்டு வந்த உங்களுக்கு வார்த்தைக்கு கேடான வார்த்தைகள் வரும். பொருளாதாரத்தில் உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் பொருளாதாரத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க பார்த்து நீங்கள் நினைப்பீங்க, என்னை விட இழிவானவன், அவன் சத்தியத்தை கொண்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களே இது கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க, என் கட்டடத்தோடு இருக்குது, கொஞ்சம் உங்களுடைய போர்டை தள்ளி வைங்கன்னு சொன்னால் நீ யாரோட பேச தெரியுமா, நீ நெருப்படி விளையாடுன்னு சொல்லுவாங்க, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சைத்தானுடைய தன்மைகள், நெருப்போடு விளையாடுறது, சூடு பிடிக்குது. தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய உச்சகடத்தில் இருக்கும்போது கடுமையான இடைவெற்றுள்ள சோதனை அவங்க வாயிலிருந்து வெளிப்பட்டுச்சு, அவங்க அழிவுக்குள்ளாக போகிறாங்க. நெருப்புக்கு நான் இறையா வேண்டியதுன்னு நான் நெருப்பாக இருந்தேன், நான் விலகை கட்டியா இருக்கேன் இல்லையா, நான் எரிஞ்சு சாம்பலாக போனேன் இல்லையா, மற்ற பேர் பண்ணுறது வந்து பிரகாசமாக தெரியுது ஆனால் சாம்பல் ஆகி கெட்டது உனக்கு தெரியாது. அந்த வார்த்தை உன் கோயிலேருந்தே வந்துருச்சு, நீ நெருப்போட விளையாடுறேன்னு பல பேர்த்து தனக்கு கீழாக இறைபக்தியோடவும் இறையற்றத்தோடு இன்னும் வாழ வச்சுட்டுருக்கானே, அவங்களுக்கு எதிராக பேசும்போது அவங்களுடைய காரியம் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்குது, வெகு சீக்கிரமாக அது முடியும். உங்களுக்கு இறைவன் வறுமையை கொண்டும் சோதிக்கின்றான், பொருளை கொடுத்தும் சோதிக்கிறான். இந்த ரெண்டுமே ஒன்று என்னுடையது, இன்னொரு பகுதியில் திங்க் பண்ணா சிந்திச்சிங்கன்னா அது உங்களுடையது. உங்கள் கையையும் உங்கள் காலையும் கொண்டு தான் நான் இயக்குறேன். நான் உங்களுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்து வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்தினேன். ஆரம்ப காலங்களில் பயபக்தியின் காரணமாக அது என்ன பக்குவம்னு சொன்னால், எனக்கு பணிவும் இருந்தது, வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட உண்மையை பேச குணமும் இருந்தது, நல்ல பொருளை கொடுக்கணுங்கிறது இருந்தது. ஆனால் பெருகி வரும் பொழுது கெட்ட பொருளை கொடுத்து இன்னும் அதிகமாக்கி கொடுக்க வேண்டியதை சுருக்கி என்னுடைய லாபத்தை பெருக்கணும் என்னங்கிற ஆசை. நீங்கள் பொருள்களையும் உயிர்களையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, விலைக்கு வாங்கிட்டீங்க, திரும்ப பெற்றுக்கொண்டீங்க. முதல்ல பயபக்தியின் காரணமாக அவன்கிட்ட படிச்சிங்க, என்ன உங்களுடைய பொருளாதாரம் அவ்வளவே போட்டிங்களா இல்லையா, நகை நட்டுகளை விற்று போட்டிங்க, மூலம் வாங்கிட்டீங்க, சொத்து பத்துக்களை கூட வந்து அடமானம் வச்சு போட்டுட்டீங்க. இப்போ உங்கள் கையில் ஒன்றும் கிடையாது தானே, இப்போ ஆரம்பிக்கும்போது இப்போ யார் கையில் இருக்குது? இப்போ அல்லாட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்க இறைவனேன்னு கத்துறீங்க, வச்சுட்டு இறைவனேன்னு இருக்கீங்க. உங்கள் பொருள் தானே சாப்பிட வேண்டியது தானே, இல்லை இதிலிருந்து வந்தது அந்த உயிர் சக்தி பெற்று வரக்கூடிய இன்னும் இந்த பொருள் பொருள்களை உருவாக்க போகுது. இனிமேல் உங்களுடைய தேவைகள் புரியுது. இப்போ நீங்கள் பயபக்தியோட இறைவனேன்னு சொல்றீங்க, உங்கள் பொருளாக இருந்தால் நீங்கள் சாப்பிடலாமா இல்லை விற்று சாப்பிட்டலாமா இல்லையா, சாப்பிடல இல்லையா, அவன்கிட்ட ஒப்படைச்சதான் அர்த்தம். இப்போ அவனும் வாங்கி கொண்டான். இறைவனே நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்களோ ஒரு தேவைக்காக, அது குறிப்பிட்ட விஷயமா மொத்தமாக அவன்கிட்ட போயிடுச்சு, உங்கள்கிட்ட கிடையாது, நீங்கள் அதுலேருந்து உபயோகிக்க முடியாது. எனக்கு நோய் வந்துருச்சு, என்னுடைய உயிரே அது அடங்கியிருக்குது. இப்போ நான் சம்பாதிச்சது தானே அது, இதுக்கு முன்னாடி நோய் கிடையாது தானே. இப்போ நோய் வந்ததுன்னா உங்கள் கையாலையும் உங்கள் வாயாலையும் நீங்கள் எதை சாப்பிட்டீங்களோ எதை செஞ்சீங்களோ அங்கே உருவாகி வருதா இல்லையா? இப்போ இதுக்கு என்ன காரணம் தேடுறீங்க? எந்த நோய் வந்தாலும் சரி என்ன காரணம் கேட்குறீங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? என்ன காரணம் தெரியலேன்னு கேட்கும்போது என்ன அர்த்தம்? காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த காரணம் மனசுல இருக்குது, இதயத்தில் இருக்குது. நீங்க இதயத்திட்டு வெளியேறி மூளைக்கு வந்து ரொம்ப நல்லா ஆச்சு. இதயத்திட்டு வெளியேறி உயிரையும் பாதுகாக்காம உயிரை விட்டு வெளியேறி ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஜடத்தை ஏற்கக்கூடிய மூளையின் பக்கம் வந்துட்டீங்க. அங்கே என்னென்ன உலகத்துடைய அறிவாக இருக்குதோ அதுதான் அந்த அறிவு. அவ்வளவுமே மனிதனுடைய வழிமுறைகளை கொண்ட அறிவு. அந்த அறிவை கொண்டு ஒரு நல்ல குணம் அங்கே அமையாது. அந்த அறிவு சொல்லணும், நீங்க நல்லவன் அந்த வாழ முடியாது. நீங்க வெகுளியா இருக்கீங்க, சுத்தமா இருக்கும்போது வெகுளியா இருக்கீங்க, பிழைக்க தெரியாதவனாக இருக்கீங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். நாம மற்ற மனிதர்கள்டேந்து நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட வார்த்தை. அவன் ஒரு வெகுளி வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன். அவன் பாரு எவ்வளவு கெட்டிக்காத்தனமா வாழ்றான், அவ்வளவு புதுசாத்தனமா இருக்கணும். சூதுவாதிகளோட வாழ்ந்தாதான் வாழ முடியும். சூழ்ச்சிகளோட வாழணும். பிறகு நான் பிடிக்கப்பட்ட வாதம் செஞ்சு நான் நல்லவன் மாதிரி நீங்கள் வாதத்தில் மிகச்சி வாழணும். இந்த சூது வாது இந்த ரெண்டும் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. மனிதர்களுடைய வழிமுறை இதுதான், படைக்கிறதுக்குள்ள வழியை பாரு. ரொம்ப தூய்மையாக இருக்காதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் தான், கடவுளே கடவுளே இருக்காது, இறைவனே இருக்காது, நீ மனிதர்களோட மனிதர்களாக சேர்ந்து வாழ்றது உனக்கு வாழ்க்கைக்கு ஆதாயம்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மூளையுடைய அறிவை நம்பி வாழ்றாங்க. நாம இந்த உலக வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்துட்டுக்கிறோம். இன்னொரு உலகமும் இருக்குது. அந்த உலகம் உங்களுடைய மனசுலேருந்து உருவாக இருக்கக்கூடிய உலகம், மறு உலகம். அதை நம்புங்க. இந்த மனசில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை எப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் கவலை வருதோ முடிச்சு அப்படிச்சிடும் இறைவனையும் கூப்பிடும்போது. அதுலேருந்து நீங்கள் சில பகுதிகளை உங்களுக்கு அறிவுக்குரிய தன்மையை கொண்டு வந்து அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வழியை தேட முற்படாது. புரியுதா? எப்படி வியாபாரத்தினுடைய ஆரம்பத்தில் அவ்வளவு முழுதத்தையும் போட்டுட்டு அதில் நான் கையை வச்சா தொலைஞ்சணும், இனிமே எனக்கு அவன் கொடுத்தாதான் உண்டுன்னு சொன்னீங்களோ, அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், இதுல இருந்து நீ வேற வார்த்தையை எனக்கு கொடு, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் தான் வச்சிருக்கேன், இதுல இருந்து வேற வார்த்தையை கொடு. அப்படி அந்த பொருளை அவ்வளவு முழுதத்தை அவ்வளவையும் நான் கை வைக்க முடியாது. உண்மைதானே? அதை கை வச்சா என்ன ஆகும்? போச்சு. இதிலிருந்து இந்த மூலதனத்திலிருந்து எனக்கு நீ வேற பொருளை கொடு, இது சத்தியமானது, அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். உயிர்களையும் பொருள்களையும் சோனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கி கொண்டான். உங்களுடைய பொருள்களை கொண்டு நீங்க வாழாத வரைக்கும் எந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பொறுமையை கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மையான பகுதிகளில் நீங்க வாழ்ந்துட்டு வாங்க. இந்த பொருள்களை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், அதன் காரணமாக எனக்கு பொருளாதாரம் ஜாஸ்தியாகும். எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், ஒரு மரியாதையை கொண்டு நான் வாங்கின பொருளில் இது 100 ரூபான்னு சொன்னால் 200 ரூபாய் கேட்கணும், ஆனால் சுத்தமாக இருக்கட்டும். அதில் ஒரு குறை வைக்காதீங்க. பணத்தை தேடி அதில் கொடுக்காதீங்க. உங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பொருளும் புதுசு, அவ்வளவுலையும் உங்களுக்கு அந்த நேரத்தில் வாங்குறது எந்த குறையும் இல்லாதது. இந்த குறையில்லாத ஒரு பொருளை நீங்கள் தூய்மையான பொருளாக மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் உங்களுக்கு பொருள் ஆதாரம் இருக்கு. தூய்மையான பொருள்களை பிறருக்கு கொடுப்பதன் காரணமாக பொருள் ஆதாரம் இருக்கு. உங்களுடைய பொருளுக்கு ஆதாரம் மனிதர்களுக்கு நீங்கள் தூய்மையானதையே கொடுங்க, அழகானதையும் கொடுங்க, நேர்த்தியானதையும் கொடுங்க, உங்களுடைய மனசுக்கு பொருத்தமானதை கொடுங்க. நீங்கள் எதை விரும்புவீங்களோ மற்ற பேர்ட்டேருந்து வாங்கினா எப்படி விரும்புவீங்களோ அந்த மனசுக்கு பொருத்தமானதை பிறருக்கு கொடுங்க. இது இறை பொருத்தம். இறைவனுடைய பொருத்தத்துக்கு நீங்கள் வாழுங்க. உங்களுடைய நம்பிக்கையை இது அதிகரிக்க வேண்டும். பிறருக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது நம்முடைய நன்மை பெருகுங்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பொருளுடைய தூய்மை உங்களுடைய வாழ்க்கைக்காக வரும். பெருகி வரும்போது குறைச்சி கொடுக்கறதும் தரங்கட்ட கொடுக்கறதும் ரெண்டாம் தரமாக கொடுக்கறதும் எல்லாமே இருக்கும். உங்கள் பொருள்களை நீங்கள் வாங்கும்பொழுது அந்த விலைக்கு தூய்மையானது எதுவோ அதை கொடுக்கணுமே தவிர, அதில் உண்மையானதை நன்மையானது கொடுக்கணுமே தவிர, என்னுடைய மனசுக்கு பொருத்தமானதை நான் கொடுக்கணுமே தவிர அதுக்கு மீறி கொடுக்கக்கூடாது. உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் சுவனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கி கொண்டான். ஆக்சிடென்ட்டை பார்த்தும் அந்த நேரத்தில் நான் என் உயிரையே மறந்தேன், இறைவனையும் கூப்பிட்டு உயிர் கிடைச்சது. பொருள்களும் சேர்ந்து கிடைச்சது, இன்னும் நன்மையானது கிடைச்சது. வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அதில் கை வைக்க முடியாது. இனி நீ கொடுத்தாதான் உண்டு, கிடைச்சது. நோய் உருவாகும் பொழுது இதே தன்மையத்தான், இறைவன் படைச்சோம். அந்த நோயுடைய உச்சகட்டத்தில் போகும்போது தான் என் இறைவனேன் திரும்பும். ஒட்டுமொத்தமாக உயிர் போயிடுச்சு என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ நான் திரும்புகிறேன், திரும்பவும் புரட்சி வந்த பல அத்தாட்சிகள் உங்களுக்குள்ளேயும் நடந்திருக்குது, வெளியுலகத்தையும் பார்க்குறீங்க. இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் பிறகு நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலங்களிலேயே இறைவன் ஒப்படைக்கிறது வந்து ஏன் தவறுனீங்க? பெருசான பிறகு ஒப்படைக்கிறீங்க. அந்த நேரத்தில் இறைவன் சொல்றது, உங்களை நாம் ஒருவேளை மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம். யார் உண்மையாளர்களாக இருக்கிறீங்களோ அவங்க ஆரம்ப காலங்களிலிருந்து தங்களுடைய தகுதிகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளட்டும். இறைவன் ஒருவன் தான் என்னுடைய தகுதிக்குறை, என்னை தகுதிகளை உயர்த்து போகணும். அந்த நிலையை நீங்கள் கொள்ளுங்கள். 911. நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கிக் கொண்டான். இன்னைக்கு நாம் அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறோமா? இன்னும் தன்னுடைய வாழ்றதுக்கு பொறுப்பு தான் கேளுக்கு நினைக்கப்படும். பயபக்தியோடு இருக்க காலமெல்லாம் உங்களுடைய வியாபாரத்தின் மூலதனம் எப்படி எல்லாம் போட்டவும் கையில் ஒரு பேசலாம் இருக்கீங்களோ அந்த மாதிரி நிலைமையில் மனசுக்கு இப்போ கொண்டு வாங்க. நன்மையானது மட்டும் விரும்புங்க, அது உங்களுடைய வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். மனப்பொருத்தத்துக்கு மற்ற பேர்த்தையும் நீங்கள் பழகுங்க. நீங்கள் மற்ற பேர்த்தேருந்து என்ன விரும்புவீங்களோ உங்களுடைய மனசுக்கு, அதே மாதிரி நீங்கள் மற்ற பேர் கொடுக்கிறதையும் அழகானதாகவே விரும்புங்க. இது இறைவன்கிட்ட நடத்தக்கூடிய வியாபாரம். இறைவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை நிறைவேற்றி தரத்துக்கு விரும்புனா அவங்ககிட்டேருந்து உள்ள படைப்பெல்லாம் சிறுக சிறுக ஆரம்பித்து பெருகி பெரிய மரமாக வளரணும். தேவையில் ரெடிமேடாக வராது, அது மலை விடுறதுக்கே 5 நாள் 6 நாள் ஆகும். ஒரு விதம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலத்தான் இருக்குது. அந்த ரெண்டு இலையை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமோ அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் பொறுமையா இருந்து அவன்கிட்டேந்து ஒரு அழகான செல்வர் ஒரு முளை விடும் பொழுது அந்த முளையில வந்து உங்களுக்கு அவ்வளவு நேர்த்தியான ஒரு சுகம் இருக்குது. நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள், அதிலிருந்து நன்மரமாக வளரக்கூடியதுக்கு கண்டிப்பா நீங்க பொறுமையா இருப்பீங்களா இல்லையா? அந்த பொறுமையை நான் தர்றேன். முளை விடுற வரைக்கும் அந்த அத்தாட்சி நீங்கள் பார்க்கணும். ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது எப்படி வருதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய நன்மைகளுக்கு உரிய அந்த நற்கொழி உங்களுக்கு கிடைக்கிறது. தவிர மற்றபடி உங்களுக்கு அந்த நற்கொழி கிடையாது. நம்பிக்கை கொள்பவர்கள் தங்கள் மீது உள்ள நம்பிக்கையை மறந்துவிடட்டும். தங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை அவர்கள் நினைவு கூறட்டும். இது நம்பிக்கைக்கான அடையாளம். எதை பத்தி எனக்கு தெரியாதோ ஆனா அது எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு வழி தெரியாத நேரத்தில் எனக்கு இது கிடைக்கும் நான் நம்புறேன். நம்பிக்கைங்கிறது உங்க அறிவுக்கு எட்டாத ஒன்றின் மீது தான் நம்பிக்கை. உங்க அறிவுக்கு எது எட்டுமோ அதை நம்புறது ஒன்றுதான், நம்பாத ஒன்று. கண்ணால பார்க்கக்கூடியதையும் பொருள்களாக இருக்கக்கூடியதையும் இருக்குதுன்னு பார்க்கணும், அது நம்மளுக்கு தோணுது. ஆனால் இல்லாத ஒன்று எனக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது நான் நம்புகிறேன் நாளைக்கு நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். அப்போ நல்லபடியாக நடக்கிறதுக்கு உங்கள் கைகளால் தான் நீங்கள் இயங்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு உங்கள் கைகளால் இயங்குறது உங்களுடைய மூளையில் என்ன அறிவெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு தான், உலகத்துடைய அறிவை கொண்டு தான் நீங்கள் இயங்குறது. அந்த உலகத்துடைய அறிவில் தான் இன்றைக்கு இருக்க நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கஷ்டமும் இருக்குது, ஒரு வியாதியும் இருக்குது. சில வியாதிகளையும் சில துன்பங்களையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறேன். ஏன் அறிவுக்கு மோசமாக போக போகுது? ஆனால் உள்ளத்தில் இந்த மோசம் வேண்டாம், நல்லபடியாக இருக்கட்டும், சுகமடையட்டும்ங்கிறது தான் உங்களுடைய மனசில் இருக்குது. அது இறைவன் விதித்தது. இதுக்கு உங்களுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்படியானால் நாளைய வாழ்க்கை முழுமையும் என் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் கிடையாது. எந்த ஒரு வியாதி எந்த ஒரு வறுமையின் காரணமாக நீங்கள் உங்களுடைய முடிவாக இருக்கக்கூடிய எல்லாம் தொலைஞ்சி போச்சுன்னு அந்த கவலையும் பயமும் வந்ததோ, தொலைஞ்சி போயிருமோங்கிற பயம், தொலைய ஆரம்பிச்சிச்சேங்கிற கவலை, அது போல வேகத்தை பார்த்தா தொலைஞ்சி போயிருமோங்கிற பயமும் இருக்குது. இந்த ரெண்டும் உங்களுடைய அறிவுடைய எல்லையில் நிற்கிறது. அந்த அறிவுடைய எல்லையை தாண்டுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க. அந்த அறிவினுடைய எல்லைக்கு அப்பால இறைவனுடைய உதவி இருக்குது. இப்போ நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால், உங்கள் அறிவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயம் வேணும். உங்கள் அறிவுக்குள்ள நான் தொலைஞ்சு போயிட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறதான். உங்கள் அறிவுக்கு அப்பால இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. இந்த நிலைமை மாறணும், இந்த சூழ்நிலை மாறியே ஆகணும், இருக்கா இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப என்கிட்ட இருக்குது, தரதும் தராது. அதனால உங்களுடைய அறிவை நீக்கிக் கொள்ளுங்க, அதாவது கேடுகளை நீக்கிக் கொள்ளுங்க. நன்மை எது கெட்டது எது உங்களுக்கு தெரியும். பொய் பேசி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் அந்த பொய்யுடைய உச்சக்கட்ட சம்பாத்தியம் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேலும் அதனையே நீங்க உபயோகப்படுத்துவீங்கன்னு சொன்னா தரமட்டமாகல தேர உங்க வழி கிடையாது. பொறுமையை மேற்கொள்ளுங்க, நன்மையே நீங்கள் பிறருக்கு கொடுங்க. உங்களுடைய மனசு எதை விரும்புதுன்னு சொன்னால் நல்லது. நீங்கள் மற்ற மனிதர்கிட்ட பழகும் போது நீங்கள் எதை கொடுக்க போறீங்களோ, உங்களுடைய மனசு எதை விரும்புமோ அதையே நீங்கள் பிறருக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அங்கேருந்து ஆரம்பிக்கும். நம்புங்க. இப்போ குறைச்சி கொடுத்து அதிக லாபம் நிச்சயமாக உங்களுக்கு உதவாது. மனிதர்களுடைய அறிவு அதிகமாக கொடுங்க, உங்களுக்கு அதிகமான லாபம் வரும். இது இறைவனுடைய வார்த்தை. இதை நம்பிக்கை கொள்ளுங்க. கவலை பயம் இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கை உயிரும் முடிஞ்சிச்சு பொருளும் முடிஞ்சுன்னு அர்த்தம். எப்போ உயிர் போச்சோ பொருள் போச்சு, எப்போ பொருள் போயிடுச்சோ உயிரும் போகும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு நோய் வந்துட்டா எனக்கு என்ன கதியாகுமோங்கிற பயம், அதாவது மோசமாக போய் என் உயிர் போகுங்கிற பயம். உங்களுடைய அறிவுடைய எல்லாம் வந்துருச்சு, இன்னும் காலம் இருக்குது, உயிர் போகிறதுக்கு காலம் இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் அந்த அறிவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நம்புங்க. புது அறிவு வேணும். என் அறிவுடைய எல்லைக்கு அப்பால புது அறிவு இருக்குது. அந்த அறிவுடைய எல்லையை நான் நீக்க அந்த புது அறிவு தான் இப்போ வேலை செய்யணும். பொது அறிவு வேண்டாம், உலக மக்களுடைய பொது அறிவு வேண்டாம், புது அறிவு வேணும். அந்த நட்பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இனிமேல் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எவ்வளவு அவசரப்படுறீங்களோ உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கணும்னு அவசரப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகுமா லேசாகுமா? உங்களுடைய அறிவின் காரணமாக இவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா அந்த அறிவை இன்னும் மும்முரமாக நீங்கள் உபயோகப்படுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மோசமாகும். அந்த அறிவுக்கு ஃபுல் ஸ்டாப், டோட்டலாக. இப்போ பொறுமை வேணும். அந்த பொறுமையில் அவனுடைய உயிரோட்டம் ஆரம்பமாகுது உங்களுக்கு தெரியாது. எப்படி ஒரு விதை முளைக்கிறதுக்கு அது முளை வெளிவிடுறதுக்கு 5-6 நாளாவது ஆகுமோ, அது வரைக்கும் அந்த தனி வித்துப்பீங்களோ. அந்த இலை விட்டதுக்கு அப்புறமா ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய மரமாக வளரக்கூடியது அந்த ரெண்டு இலை விடும்போதே அவ்வளோ தூரத்துக்கு மனசுக்கு சுகமா இருக்கு. இது வரப்போதும், அந்த ஒரு கொஞ்சம் பொறுமை போதும். அந்த பொறுமையில இறைவனை மட்டுமே முழுசா நம்ப உங்கள் அறிவை சுத்தமாக நிர்மூலமாக்குங்க. அந்த ரெண்டு இலை விடக்கூடிய அந்த முதல் இலைகளை பாருங்க. இப்போ உங்களுக்கு அது பெரிய மரமாகிற வரைக்கும் பொறுமை வந்துடும். அடகோட நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க, அதை இன்னும் பாதுகாத்துட்டு வருவீங்க. நம்பிக்கையை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளணும். அதில் மனசு குளிர்ச்சி இருக்கணும், வெப்பமடையக்கூடாது. நம்பிக்கையை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளணும். உங்கள்கிட்ட உங்களுடைய உயிரும் கிடையாது, உங்களுடைய பொருள்களும் கிடையாது, உங்களுடைய உறவுகளும் கிடையாது. உயிர் எப்போ போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போது நான் எப்படி சொன்னேன், அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது நீங்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், உங்களுக்கு மக்கள் தொகை இருக்கலாம். இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் உங்களுடைய பொருள்களுடைய பாதுகாப்பை நினைச்சிட்டு இருந்தீங்க. உங்களுடைய மக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய உதவி தேவையா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அந்த ஆக்சிடென்ட் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு, வரும்போது உயிர் போச்சேன்னு அனுப்பிங்க தெரியாது. இவ்வளவு பேரும் போயிட்டாங்க நினைக்க மாட்டீங்க. உயிர் மட்டும்தான் முக்கியமாக இருக்கு. உங்களுடைய உயிர்கள் பொருள்கள் ரெண்டையும் அந்த சமயத்தில் இல்லை நான் முடிஞ்சு போச்சு கதைன்னு நினைக்கிறீங்க. இப்போதான் நீங்கள் இறைவனை நீங்கள் கூப்பிடுறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு வரும். கண்ணமிக்க நேரத்தில் பார்க்கும்போது நான் பொழைச்சிட்டேனான்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் கடவுளேன்னு ஒரு வார்த்தை, அது கூட வரலன்னு சொன்னால் அந்த நிமிஷம் நீங்கள் சத்துவீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக பிறகு நான் என்னுடைய சாதுரியத்தின் காரணமாகவே என் திறமையினால் நான் வந்து நல்லபடியாக ஓட்டி நான் என்னை பாதுகாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் பெருமையை பேசுவீங்க. அன்னைக்கு இன்னொரு கஷ்டம் இருக்குது, பெரும் கஷ்டம், இதோட பெரிய கஷ்டம். அதில் நீங்கள் நிச்சயமாக முடிக்கப்படுவீங்க. பயபக்தியோடு இருக்கக்கூடியது, என் உயிரும் என்னுடைய பொருள்களும் என் கையில் கிடையாதுங்கிறத நம்புங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்க கையில கிடையாது. நான் காப்பாற்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களே, முதல்ல அந்த தர்த்தம் பிடிச்ச எண்ணத்தை விடுங்க. உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதில்லை. நான் போயிட்டேன், என் பிள்ளையார் பாப்பா, முதல்ல ஒன்னும் காப்பாத்திக்க பாப்போம், அப்புறம் மற்ற வேலை பார்ப்போம். இந்த கெட்ட வழிமுறைகளிலிருந்து இன்னைக்கு நாம பரிபூர்ணமா விலகியாகும். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர்களுக்கு சுவனம் சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது என்ற விலைக்கு வாங்கிக் கொண்டான். இப்ப உண்மைதானே? எந்த நேரத்தில் என்ன நடக்க தெரியுமா தெரியாதா? அதுல மறைஞ்சிருக்குமா இல்லையா? அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேருவோமான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உயிரை உங்களுடைய பொருளை யார் கையில் இருக்குது? நீங்க பொருள்கள் அதிகமாக நினைச்சிட்டு இருக்கீங்க, உயிரையும் மறந்துட்டு. உயிரை விட நீங்க அதிகமாக நினைக்கிறது உங்களுடைய பொருள்கள் தானே. பொருளுக்கு அப்புறம் தான் உறவுகள் தான், அந்த உறவுகளுக்குலாம் அப்புறம் தான் உயிரே வரும் அந்த நேரம் வரும்போது. ஆனால் முதல்ல நீங்க உங்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம், அது உங்க கையில் கிடையாது. அந்த எந்த நிமிஷமும் பறிக்கப்படுங்கிறது எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அதை பற்றி எந்த கவலையும் எந்த பயனும் இல்லாமல் மகா நன்றி கெட்டவர். இத்தனைக்கும் பொறுமையாளன் யாரு? நன்றறிவு இருக்குது, சொன்னா புரியும், சிந்திச்சு பார்த்தாலும் புரியும், அதுக்கு முன்பாக புரியும். அப்படி சிந்திச்சு பார்க்காதவங்களுக்கு சொன்னா புரியும், அப்படியும் புரியாதவங்களுக்கு நிலைமைக்கு அவங்கள கொண்டு வந்தா சொந்தமா அவங்களை அனுபவிக்க வச்சா புரிஞ்சிருவாங்க. இவ்வளவையும் மீறி புரியாதவன் வாழ்ந்தானே வரட்டேன். நாம இன்னைக்கு கடைசி நிலையில பட்டாதான் புரியுங்கிற அளவுக்கு வந்துட்டு வாழ்ந்துட்டு பட்டாத வரைக்கும் திமிரில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பட்ட பிறகும் எனக்கு என் உயிர் டாக்டர்கிட்ட இருக்குது, என்னுடைய பொருளாதாரம் கடனில் இருக்குது, எவ்வளோ கடன் வாங்கணும்னு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி வேணாம். இந்த ரெண்டுமே இறைவன்ட்டு இல்லை, என் கையில் இருக்குது. கடன் வாங்கினவன் என்னைக்காவது ஒரு நரக வாழ்க்கையை விட்டு தவறிப்பானா? உயர்ந்திருப்பானா? அந்த கடன் தீர்ற வரைக்கும் நரகம் தான் நடக்கும். ஒவ்வொரு சாப்பாடுமே வந்து அவனுக்கு கொடுக்கணுமே, கடன்காரனுக்கு வட்டி கொடுக்கணுமே, என்ன இல்லாமல் சாப்பிட முடியுமா? நெருப்ப முடிஞ்சிட்டு மனிதர்களுடைய வழிமுறை நெருப்புக்குரிய உயிர் யார் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா டாக்டர் கையில் இருக்குதுன்னு சொல்றோமே, இதை விட கேடு என்ன இருக்கு? அவங்களுக்கு அந்த நேரம் வரும்பொழுது மரணம் நிச்சயம், அந்த நேரம் வரும்பொழுது இறைவனேன்னு கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் திருந்தக்கூடிய மனமாங்கிறது இறைவனுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு உயிரை கொடுத்தா இனியாவது உயிர் உன் கையிலேயோ டாக்டர் கையிலேயோ கிடையாது, என் கையில் தான் இருக்குதுங்கிற அந்த எண்ணத்தோடு மாறுவாங்களா மாற மாட்டாங்களா? நான் கையில் மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் கதையை முடிக்கிறோம், மாறுவாங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஒரு வாழ்க்கையினுடைய எக்ஸ்டென்ஷன் உண்டு. அந்த நேரத்தில் மீண்டும் பழைய மாதிரி திரும்பும் பொழுது இன்னும் அவங்களுடைய போக்குகள் அதிகரித்து அவங்க சுகபோகங்கள் அதிகரித்து இறுதியாக பிடிக்கும் பொழுது அவங்க நிராசப்பட்டுருவாங்க, நம்பிக்கை இழந்துருவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நரகமே போதும். உங்களுக்கான எச்சரிக்கை எல்லாமே கவலையும் பயமும் மட்டும்தான். கவலையும் பயமும் உங்களுக்கான எச்சரிக்கை. உயிரும் பொருளும் என் கையில் இருக்குது, உங்கள் கையில் கிடையாதுங்கிறது. எதை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ உங்களுடைய உடல் சுகத்தின் ஒரு பகுதி இழந்துட்டு வரீங்க, பொருளாதாரமும் போயிட்டு. உங்களுடைய உடல் சுகத்தை பாதுகாக்கிறதுக்காக பொருளாதாரம் நீங்கள் சேர்த்து வச்சு அவ்வளோ காணப்படும். பிறகு பொருளும் கிடையாது, உயிரும் கிடையாது, நிற்கதியாக நீங்கள் சாதிங்க. இது தெரிஞ்சதா தெரியாததா அல்லது இது சாபம் ஓட்டுறோமா அல்லது நிகழ்ந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி தானான்னு கேட்டால், நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பெறுகிறது சுத்தமானதுலேருந்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இல்லை நீங்கள் கொடுங்க. என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அவ்வளவு மூலதனமும் போட்டாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு, என் கையில் பேச கிடையாது. இப்போ நீங்கள் அதில் கை வைக்க முடியாது. இதுலேருந்து இறைவன் தரணும், தந்தால் தான் உண்டு, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. மீண்டும் மீண்டும் நினைவு கூறுங்க, உங்களுடைய பொருளாதாரம் உங்கள்கிட்ட கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருதே தவிர, வச்சுக்கிட்டு அதிகமாக்குறதுங்கிறது வந்து கெட்ட வாழ்க்கை. கையில் பைசா இருக்கும்போது இருக்க கடன் வாங்கி ஒரு வியாபாரத்தை அதிகரிக்கிறீங்க. கடன் வாங்கறதுக்கு வழியே இல்லாத போது உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள்கிட்ட நகை எல்லாத்தையும் போட்டு மூலதனம் ஆரம்பிச்சிங்க, உங்கள் கையில் இருந்து போட்டு ஆரம்பிச்சிங்க. அது பெருகி வரும்போது அது ஒரு நல்ல வரும்பொழுது பிறகு ஏன் உங்களுடைய பொருளை கொண்டு நீங்கள் அதிகரிக்காமல் கடன் வாங்கி அதிகரிக்கிறீங்க? கெட்ட வழிமுறை. முதல்ல கடவுளுக்கு பயந்தீங்க, இறைவனுக்கு பயந்தீங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தீங்க. ஆனால் இப்போவோ என் பொருளையும் என்னுடைய பணத்தையும் என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் நான் என்னுடைய மூலதனமாக்கணும். அரசியல்வாதிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டியது, அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டியது, அவங்கள வச்சுக்கிட்டு அட்டகாசமும் அநியாயமும் அதிகரிப்பதற்காக வேண்டி, உங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி உங்களுடைய காரியங்களை ஈடுபடுறீங்களே, இதோட மோசமானது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுலேருந்து வளருமே தவிர, அடுத்தவன் காசுலேருந்து வளர்ந்தது ஒரு காலம் இறைவன் அனுமதிக்க மாட்டான். இறைவன் பொருந்தி கொண்டால் தவிர, உண்மையை கொண்டு நான் திரும்பவும் தந்துடுறேன். அந்த அடிப்படையை கொண்டு நீங்க பெரும் பொருளாதாரத்தை நீங்க அடைய வேண்டி பெரிய அளவுல நீங்க உங்களுடைய பாதையை நீங்க அமைக்கிறீங்க. இல்லை, இறைவனுடைய காரியமெல்லாம் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறதா. எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை போட்டு ஆரம்பிச்சாலும் அதுல பெரிய நஷ்டம் ஏற்படும் போது இறைவன் நிச்சயமா ஒரு லெவல்ல பாக்கி வைப்பான். அந்த நிலையிலேருந்து வாங்க. இறைவனுடைய படைப்பு அவ்வளவுமே சின்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுமே தவிர, எடுத்து எடுப்பெல்லாம் வந்து பெரிய மரமா வந்து உங்களுக்கு பழங்கள் கொடுக்க போறதில்லை. நீங்க பெரிய மரத்தையே வச்சாலும் சரி, வேரை நீங்க கொண்டு வர முடியாது. புடிங்க கொண்டு வந்து வச்சிடலாம், அதில் வேர் கிடையாது. ஆனால் சின்னதாக வைங்க, யாராலையும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட வேரோட அது வளர்ந்துடும். நம்பிக்கை கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாழ பழகி கொள்ளுங்கள். எனவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இத்தகையோர் 9:11, நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட நீங்க போரிட வேண்டும். அவங்க அவ்வளவு பேருமே இப்படியெல்லாம் நீ வந்து இறைவனே இறைவனே சொல்லிட்டு இருந்தா வாழ முடியாது. வெளியே மக்களோட மக்களா சேர்ந்து கடன் வாங்கு, மாத்திரை மருந்துகளை சாப்பிடு, அப்பதான் உனக்கு சுகம் உண்டு. சின்னதுல இருக்கும்போது டாக்டரை பார்த்துக்கணும். சின்னதுல இருக்கும்போதே இறைவனை திரும்ப கூடாது. சின்னதா இருக்கும்போது டாக்டரை பார்த்துக்கணும், அப்படின்னா பெருசாகிடும். அப்புறமா இறைவன் பக்கம் திரும்பணும். இன்னைக்கு நாளைக்கு சாவன்றிருக்கும், இறைவன் பக்கம் திரும்பணும். இப்படிப்பட்ட கெட்ட உதவிகளோட வாழ்ந்துட்டு இவர்களோடு நீங்கள் போட வேண்டும். அவர்களை நீங்கள் வெட்டவும் வேண்டும், அவர்கள் வெட்டிவிடவும் செய்வார்கள். இப்ப வெட்டணும் வெட்டக்கூடாது. அவங்கள உறவுன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா, துண்டிக்க போறீங்களா? அவங்கள டோட்டலா கருவறுத்துருங்க ஆரம்பத்துலங்க. அவங்களை வளர விடாதீங்க, நெருக்கமாக்க நெருக்க விடாதீங்க. அது உங்களுடைய நெருக்கமான உறவுகளா இருக்கும். அவங்கள நீங்க வெட்டி விடுற வரைக்கும் உங்களுக்கு இடம் பார்த்து திரும்ப முடியாது. சின்னதாக இருக்கும்போது டாக்டர் பார்த்துக்கணும், பெருசானதுக்கு அப்புறம் இந்த ஷைத்தான்களை நம்பாது. அப்படிப்பட்ட ஷைத்தான்களை உங்களுடைய உறவு, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி வச்சுட்டு இருக்காது. வெட்டுங்க, வரை வெட்டாங்க. இன்னைக்கு குர்பானி கொடுங்க, இது நன்மைக்காக. இனிமேலும் என் அக்கா என் அம்மான்னு பேசாதீங்க ஷைத்தான்கள். யாரு இந்த உள்ளத்தின் தூய்மைக்கு விரோதமா இருக்காங்களோ அவ்வளவு பேர் இன்னைக்கு வெட்டுங்க. அவங்க உங்களை வெட்டி விடுவாங்க. அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை பொறுமையை கொண்டு போயிடுவார்கள். அவசரப்பட்டு மற்ற பேர்த்த சொல்ல வேண்டியது கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தரித்திரம் பிடிச்சவங்க என்ன பேசுவாங்க தெரியும். உங்களுடைய கஷ்டங்களை சொல்லாதீங்க. உங்கள் கஷ்டங்கள் இறைவனுக்கு தெரியும். மற்ற பேர்த்த சொல்லிட்டு இறைவனுக்கு திரும்பாதீங்க, நேரடியாக இறைவனுக்கு திரும்ப. இந்த நிலம் வரும்போது போராட வேண்டியிருக்கோம். அந்த போராட்டம் வேணும்னு சொன்னால் என்னுடைய உயிரும் என்னுடைய பொருளும் நிச்சயமாக இறைவன் இருக்குது. நான் இங்கே மற்ற பேர்த்த சொல்கிறதுக்கு எந்த மாதிரி தேவையும் கிடையாது. புரியா சொல்றது? தௌராத்திலும் இஞ்சியிலும் குரானிலும் இதை தெளிவாக்கி நீங்கள் வாக்களித்துள்ளான். இது என்னோடு நீங்கள் செய்து கொண்ட வியாபாரம். என்னுடைய வாக்கை விட உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவன் யார்? வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உங்கள் இறைவனோடு தூய்மையான யார்? உங்களிடமிருந்து எந்த பொருளையும் பெற்றுக்கொண்டு உங்களை படைக்கல. அவ்வளவு சொர்க்கத்துக்குரிய உங்களுடைய தேவைகள் அவ்வளவையும் படைச்சு வச்சுட்டு உங்களை ஒரு விருந்தினராக தான் அந்த உலகத்தை கொண்டு வரணும். உங்கள்கிட்ட எதையும் வாங்கிட்டு உங்களை படைச்சானா? இல்லை. காற்றை உங்களுக்காக படைச்சிட்டு உங்களை பிறக்க வச்சானா, உங்களை பிறத்துட்டு அப்புறமா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு காத்து கொடுத்தானா? இந்த மக்கள் காத்துக்கு அடைச்சி வைக்க முடியும்னு சொன்னால், டெக்னாலஜி இருந்துன்னு சொன்னால் அதையும் செய்வாங்க. நீ உழைச்சா தான் காத்து தருவேன் சொல்லு, நீ உழைச்சா தான் சாப்பாடு தருவேன், நீ உழைச்சா தான் தண்ணி தருவேன் சொல்லக்கூடிய இந்த சைத்தான்களுடைய கூட்டங்கள் ஒவ்வொருத்தையும் இதுதான் அரசாங்கங்கள். நீ உழைக்கணும். காத்து, தண்ணி, உணவு இந்த மூணுமே என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை. தண்ணிக்கும் உணவுக்கும் நீ காசு காசு வாங்குற, காத்துக்கு அது ஒன்று பாக்கி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சு நீ அதையும் செய்யவே செய்ய மாட்டே. நீ உனக்கு காத்து வேணும்னு சொன்னால் உடச்சி பணத்தை கொண்டு காத்து வரும்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட இருந்து நம்மளை இனிமேலாக பாதுகாத்துங்க. காற்றும் மட்டும்தான் பாக்கி இருக்குது, தண்ணியும் உணவும் போச்சு விலைக்கு, காற்று மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த நிலைமை கொண்டு வந்துட்டான்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்து உங்களை சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணுறான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விரும்புங்க? காத்திலிருந்து தண்ணி படைக்கப்படுது, தண்ணியிலிருந்து உணவு படைக்கப்படுது. காத்து இருக்குது, இனிமேல் தண்ணிக்கும் உணவுக்கும் என்ன பஞ்சம் இருக்க முடியும் உங்களுக்கு? அந்த காற்றை நீங்க தண்ணியாக்குறதுக்கும் அந்த தண்ணியிலேருந்து உணவு கிடைக்கிறதுக்கும் நல்லறிவு வேணும், மிகப்பெரிய இரண்டு ஆற்றல் வேணும். இப்ப தண்ணியும் உணவு உங்களுக்கு கிடையாது, காத்தும் மாசுபட்டு போச்சு, இந்த மூணுமே கிடையாது உங்களுக்கு. நீங்க என்ன உழைக்கிறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க? உங்களுடைய பணம் வந்து காத்தையும் தண்ணியும் கொண்டு வந்துருமா, பிறகு பொருளை கொண்டு வந்துருமா? கிடையாது. இனி உங்களை படைக்கும் பொழுது உங்களுடைய அடிப்படை தேவைகளை ஏற்கனவே உங்களுக்காக பூர்த்தியாக்கிட்டு உங்களுக்காக சுத்தமான பாலையும் கொண்டு வந்தானே உங்களுடைய தாயினுடைய மார்பகங்கள்லேருந்து, இது யார் நீங்க செய்யறதா? எப்படி நீங்க இறைவனுடைய அருளை மறக்கிறீங்க? சின்னதாக இருந்து வரும்பொழுது நீங்க குழந்தையா மாறுங்க. உங்களுக்கு கணிச்சது யாரு, உங்களுக்கு சக்தியை கொடுத்தது யாரு, உங்களுக்கு நல்லறிவு கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அவ்வளவு தூய்மையான எண்ணங்களை கொண்டு, ஞானங்களை கொண்டு உங்களுக்கு புகட்டினது யாருன்னு பாருங்க. குழந்தைய பிறக்கும் போது யார்கிட்ட இருக்குது அவனுடைய உயிரும், அந்த குழந்தையுடைய உயிரும், அந்த குழந்தையுடைய ஆகாரமும்? இப்ப காத்து கொண்டு வந்தது யார் அந்த குழந்தைக்காக, பாலை கொண்டு வந்தது யார் அந்த குழந்தைக்காக, அதுக்கு முன்னாடி கழிவுகளை நீக்கினது யார் அந்த குழந்தை வயிற்றுலேருந்து? நம்புங்க, விரும்புங்க. ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இந்த வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். இப்ப தெரியுதா மகத்தான வெற்றி என்னங்கிறது? இன்னையிலேருந்து உங்க உயிர் உங்க கையில நினைக்காதீங்க. உயிருக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்த உயிரை பாதுகாக்கிறது மனசு. மனசுக்குரிய நன்மையை நம்புங்க. நல்லது கெட்டது பிரிச்சறிஞ்சு நடக்கக்கூடிய அந்த பாதை நமக்கு தெளிவாகும். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் பிடித்தான். அவன் திரும்பி வரும் பொருட்டு நமக்கு வறுமையும் நோயும் இப்பவும் இருக்குது, ஆனா ஒரு தாங்கக்கூடிய லெவலில் இருக்குது. தாங்கக்கூடிய லெவலில் இருக்கும் போது நீங்க இப்பவாவது பயந்துக்க, ஆரம்ப அறிகுறிகளே பயந்து கொள்ளுங்க. முட்டி போய் பட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த நேரத்தில் உங்களுடைய காரியம் முடிக்கப்படும். இனி இதை கொண்டு நாம என்ன பிரார்த்தனை மேற்கொள்ள போறோம்? நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்று விடை வாங்கிக் கொண்டான். சொர்க்க வாழ்க்கையை அளிப்பவன் நீ ஒருவன் தான். இந்த உலக வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை எதுன்னு சொன்னால் கவலையும் பயமும் நீக்கப்பட்ட வாழ்க்கை. கவலையும் பயம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய முடிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், கெட்ட முடிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கவலையும் பயமும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஆரம்பிக்குது. அந்த நேரத்திலேயே இறைவன் பக்கம் திரும்புங்க. உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அவன்கிட்ட ஒப்படைங்க. நியாயமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உங்களுடைய அக்கிரமமான கெட்ட பொய்யை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம், விலைக்கொள்ளுங்க. கவலையும் பயம் நீங்கும். அந்த கவலையும் பயமும் எப்ப நீங்குதோ அந்த நிமிஷத்திலேயே எனக்கு என்னுடைய தீமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விடுகின்றன. என்னுடைய கவலை நீங்கும், என்னுடைய பயம் நீங்கும். இந்த கவலையும் பயமும் நீக்கப்பட்டு அந்த நேரம் எல்லாம் எனக்கு சொர்க்க வாழ்க்கை தான். இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. கவலையும் பயம் நீக்கப்படும் போது உயிர் பாதுகாக்கப்படும். அந்த உள்ளத்துல இறைவனுடைய தூய்மையான அழகான வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கு. என் இறைவனே, கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைப்பாயா? சொர்க்க வாழ்க்கையின் பகுதிகளில் என்னை உயர்த்துவாயாக. அவர்கள் அல்லாவின் பாதையில் போடுவார்கள். உன்னுடைய பாதையில போரிடுறதுக்கு பொறுமையை தேவை கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மற்றபடி சொல்லக்கூடாது, அவசரப்பட்டு சொல்லாதீங்க. அவங்களால உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாகுமே தேவை கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள்லாம் இந்த மக்களால் வந்ததுதான். நீங்க அவங்கள்ட்டே போய் முறையிடுறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களை அடிமையாக்க முயற்சிப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட அகதிகளாக போறதாக அர்த்தம். எந்த மனுஷங்கள் காரணமாக, அறிவின் காரணமாக எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டதோ அந்த மக்கள்கிட்ட போயிட்டு என்ற கஷ்டம் தெரிவிக்கும் பொழுது எனக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. இனிமேல் அவங்க உங்களுக்கு வழியை காட்டாலும் காட்டாட்டாலும் மோசமாயிடுச்சு. என் பக்கம் திரும்புங்க. கேடுகளை நீக்கிறவன் நான் தான், உயிரோட்டத்தை தர்றவன் நான் தான், உயிரோட்டத்தை பெருக்கிறவனும் நான் தான், நீங்க உங்க உயிர் உங்க கையில கிடையாது. உயிரை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த சுகமான உணர்வுகளோடு அந்த உயிரோட்டத்தை நான் படைக்கிறேன். அது நன்மை தீமைகள் பிரித்தறியக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு காட்டும். அப்பவும் உங்க கைகள் கால்கள் கொண்டுதான் நீங்க எங்க போறீங்க. ஒரே வித்தியாசம் என்ன சொன்னா, மனசு கொண்டு இயங்குவீங்க, உங்க மூளையை கொண்டு இயங்க மாட்டீங்க, உங்க உலகத்துடைய அறிவை கொண்டு இயங்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் கையையும் காலையும் நீங்க இயக்கிறதன் காரணமாக நான் தானே செய்ய நினைச்சாதீங்க. நன்மையை நீங்க செய்யறவங்க இல்லை, நன்மையின் பகுதிக்கு இறைவன் தன்பத்திலிருந்து ஆற்றலை கொண்டு தெளிவை கொடுத்து அந்த நன்மையின் பகுதியில் உங்களுடைய கைகள் இயக்கிறாங்க. இந்த கையையும் காலையும் கொண்டு தீமையை வளர்ச்சிக்கலாம், நன்மை வளர்ச்சிக்கலாமா இல்லையா? இந்த கையை காலையும் கொண்டு நல்ல உணர்வை கொண்டு பொறுமையாக இருக்கலாம், அடிதடையாக இருக்கலாமா இல்லையா? இப்ப நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் கொடுத்த பொறுமையில நான் இருந்த காரணமாக பெரும் தீமையான விளைவுகளை எனக்கு எதிராக நான் உருவாக்கிறேன் அர்த்தமாகும். ஆக பொறுமையை கொடியவனே, போருங்கிறது பொறுமையில் இருக்க தவிர அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் கைகால் சண்டைகளை கொண்டு கிடையாது. அப்பொழுதுதான் அவர்கள் துண்டிக்கிறார்கள். யாரெல்லாம் என்ன அவசரத்தின் பக்கமும் போரின் பக்கமும் தூண்டாங்களோ பொறுமையை தவிர்த்துக் கொண்டு அவர்களை துண்டிக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களும் இவர்களை துண்டிக்கிறார்கள். பக்கத்தவன் சொல்லிட்டு என் பேச்சு கேட்க மாட்டேங்க, அந்த பெருமையில துண்டிப்பாங்க. இது ரொம்ப அவசியமாக நடந்து நிகழ வேண்டிய நிகழ்ச்சி. நீங்களும் துண்டிக்க வேண்டும், அவர்களும் துண்டிக்க உங்களை துண்டித்து விடுவார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிருமோ பயப்படாதீங்க. நிச்சயமாக இறைவன் உங்களோடு இருக்கிறான், அவனுக்கு இணையாக எந்த துணையும் கிடையாது. இதனை தௌராத்திலும் இஞ்சியிலும் குரானிலும் தெளிவாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்வை விட வாக்குறுதிகளில் உண்மையாளன், பூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய யார்? எனவே அவனுடன் செய்து கொண்ட இந்த வாணிபத்தை பற்றி இன்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் இறைவனே, இந்த மகிழ்ச்சியை எனக்கு நிலைப்படுத்திக் கொடுப்பாயாக. என்னிலும் என் குடும்பத்தாரிலும் என்னுடைய சந்ததிகளிலும் நிலைப்படுத்தி தருவாய். உன்னை தவிர பாதுகாப்பானோ உதவியாளனோ உயிரளிப்போனோ நிலைப்படுத்தப்போனோ இல்லை என்பதை அறிந்து வேண்டும். எங்களுடைய இந்த தேவையை எங்கள் மீது பூர்த்தி வைப்பாக. நிச்சயமாக நீ உண்மையாளன்.